அனைத்து மாணவர்களுக்கும் இனிமையான வணக்கங்கள். உவமாகாணத்தினுடைய தமிழ் கல்வி அமைச்சி, உவமாகாண கல்வி திணைக்களம், உவா சமூக வானொலி இணைந்து நடத்துகின்ற இந்த கல்வி செயற்பாட்டில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி எம்முடைய செய்யுள் தொகுப்பு புத்தகத்தில், 11 தரத்துக்கான செய்யுள் தொகுப்பு புத்தகத்தில் பாரதியார் சுயசரிதை என்ற பகுதி. மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. அனைத்து மாணவர்களும் உங்களுடைய எழுது கருவிகளை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் இந்த பாடத்தினுடைய குறிப்புகளையும் பூரணமான விளக்கங்களையும் இன்றைய நாளில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நாங்கள் களத்துக்குள் போவோம். ஆமாம் அன்பு மாணவர்களே, பாரதியார் சுயசரிதையை பொறுத்தவரையில் உண்மையில் நாங்கள் பாரதியாரை பற்றி கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும் என. ஆக இந்த பாரதியாரை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் 20 நூற்றாண்டின் ஒரு இணையற்ற கவிஞராக விளங்கியவர்தான் இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். 20 நூற்றாண்டு பாரதி யுகம் என்றும் சிறப்பிக்கப்படுகின்ற ஒரு யுகமாக விளங்குகிறது. தமிழ் மொழி மற்றும் தேசப்பற்றும் இவர்களுடைய இரு கண்களாக விளங்கின. தமிழ் கவிதை உள்ளடக்கத்திலும் அதனுடைய உருவத்திலும் மிக மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இந்த பாரதியார். புதுக்கவிதையினுடைய முன்னோடி, நவீன கவிதையினுடைய பிதாமகன் என்றெல்லாம் இந்த பாரதியார் சொல்வார்கள் பிள்ளைகள். சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவக்கவிதைகள் என் கவிதை என கூறும் இந்த பாரதி, எளிய பதம், எளிய சந்தம், பொதுசனங்கள் விரும்பும் மெட்டு இவற்றினை கொண்டு கவிதையாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இவையே பாரதிக்கு தனி சிறப்பினை பெற்றுக் கொடுத்தன. பொதுவாக பிள்ளைகள் இந்த பாரதியாரை பொறுத்தவரையில் அடிமைத்தன எதிர்ப்பு, வீரம், தமிழ் பற்று, பெண்ணுரிமை, தொழில் வளர்ச்சி, தேசிய உணர்வு என்பன இவருடைய கவிதைகளில் நிறைந்திருக்கும். இவருடைய படைப்புகள் விலையில் அதிகமானது சமூகம் சார்ந்து, தன் நிலை சார்ந்து இருந்தாலும் இந்த பாரதியார் சுயசரிதை நமக்கு தரப்பட்ட பகுதியை பொறுத்தவரை விலையில் இது பல்சுவை பாடல்களில், அதாவது பல்சுவை பாடல் என்றால் பல்வகைப்பட்ட பாடல்கள் என்று நாங்கள் கருதுவோம். சுயசரிதை என்னும் பகுதியில் பிள்ளைக்காதல் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள கவிதையை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சுயசரிதை பகுதியில் மொத்தமாக 49 பாடல்கள் உள்ளன. அதில் எங்களுக்கு தரப்பட்டது வந்து 5 பாடல்கள் இருக்கிறது. இந்த 5 பாடல்களையும் பொறுத்தவரையும் பிள்ளைகள் இது பகுதி 1க்கும் பகுதி 3 வருகின்ற 10 வினாக்கள் கொண்ட அந்த பகுதிகளுக்கும், அதேபோல 15 புள்ளிகளை கொண்ட 10 புள்ளிகளை கொண்ட இந்த வினாக்கள் கொண்ட இந்த பகுதிகளுக்கு தான் அதிகமாக வினவப்படுகிறது. ஆக நிறைய நன்மைகள் இந்த பாரதியார் சுயசரிதையில் காத்திருக்கிறது. மாணவர்கள் இதனை சிறந்த முறையில் செவிமடுத்து உங்களுடைய குறிப்புகளை எடுக்க ஆயத்தமாக இருந்தால் மீண்டும் சுவாரஸ்யமாக இந்த பகுதியில் பார்க்கலாம் பிள்ளைகள். இது ஒரு சுவையான காதல் சார்ந்த பகுதிதான். ஆக பாப்ப முதலாவது பாடலுக்குள் நாங்கள் போவோம் பிள்ளைகளே. முதலாவது பாடலை நான் கூறுகின்றேன், அதனை சந்தி பிரித்து நாங்கள் பொருள் கூறுவது சிறப்பாக இருக்கும். பார்ப்போம். நீரெடுத்து வருவதற்கு அவள் மணிநித்தில புன்னகை சுடர் வீசிட, போரெடுத்து வரும் அதன் முன் செல்ல போகும் வேளை அதற்கு தினந்துரும், வேறெடுத்த சுதந்திர நட்பயிர் வீழ்த்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரெடுத்த புலையுயர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தற் போல. ஆமாம் பிள்ளைகள், இந்த பாடலுடைய முழு பொருள் விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது பாருங்கோ, நீரெடுத்து வருவதற்கு, நீரெடுத்து வருவதற்காக செல்லும் அவள், மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, அழைய முத்தின் ஒளி போன்ற புன்னகையினை பிரகாசிக்க, போரெடுத்து வரமதன் முன் செல்ல மன்மதன் காதல் போரினை தொடுத்து அவளை கண்டவர்கள் காதல் கொண்டு மயங்கும்படி முன்னே சென்றான். இவ்வாறு தினந்தோறும், இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவள் செல்லும் போது வேறெடுத்த சுதந்திர நட்பயிர் வீழ்த்திற செய்தல் வேண்டிய மன்னர்தம் சுதந்திரம் என்ற நல்ல பயிரடை, இங்கு சுதந்திரத்தின் நல்ல பயிராக உருவகம் செய்திருக்கின்றார்கள். சுதந்திரம் என்ற நல்ல பயிரினை வேரோடு அழிக்க முடியும் ஆட்சி செய்கின்ற அந்த மன்னர்களுக்காக சீரெடுத்த புலை உயர்ச்சாரர்கள் சிறப்பினை பெற்றுக் கொடுக்க நினைக்கின்ற அந்த ஒற்றர்கள் தேசபக்தர் வரவினை காத்தற் போல. தேசத்துக்காக போராடுகின்ற தேசத்து வீரர்களை கொள்வதற்காக எவ்வாறு காத்திருக்கின்றனரோ அதுபோல பாரதியும் காத்திருந்தாராம். ஆமாம் பிள்ளைகள், இந்த பாடலுடைய ஒரு தொகுப்பை பாருங்கள். பாருங்கோ, நீரெடுத்து வருவதற்காக அவள் செல்கின்ற பொழுது முத்து போல அழகான புன்சிரிப்பினை பிரகாசித்து விட்டு செல்கின்றாள். இவளை காண்பவர்களெல்லாம் காதல் கொண்டு மயங்கும்படியாக மன்மதன் என்ற இறைவன் காதல் எண்ணத்தை உண்டு பண்ணி முன்னே செல்கின்றான். இவ்வாறு இந்த பிள்ளையினுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் பாரதி எப்படி காத்திருக்கின்றாராம், அதாவது ஒரு தேசத்துக்காக போராடுகின்ற இந்த தேச வீரர்களை அந்த ஆங்கில படைமன்னனுடைய ஒற்றர்கள் கொள்வதற்கு எப்படி காத்திருக்கின்றனரோ அதுபோல இந்த பாரதியும் காத்திருக்கின்றாராம் பிள்ளைகள். சரி, இந்த பாடலை பொறுத்தவரையும் பிள்ளைகள் இங்கு வினவப்படுகின்ற வினாக்கள் எப்படி இருக்கும், பாரதி பெண்ணினுடைய வருகைக்காக இவ்வாறு காத்திருந்தார். இந்த வினா இதுக்கு விட எப்படி நாங்கள் எழுதுறது? அதாவது, தேச வீரர்களை கொள்வதற்காக ஆங்கில படைமன்னனுடைய ஒற்றர்கள் அந்த மன்னனுக்கு புகழை பெற்றுக் கொடுக்க அவர்களை கொள்வதற்காக எவ்வாறு காத்திருக்கின்றானோ, அதுபோல பாரதியும் நீரடுக்க சென்ற பெண்ணினுடைய வருகைக்காக காத்திருந்தாளாம். இதனை வேறெடுத்த சுதந்திரனக் பயிர் வீழ்த்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரடுத்த புலையுய சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தற்போல என்ற அடிகளினூடாக பாரதி அந்த பெண்ணுக்காக காத்திருந்த விதத்தினை விளக்குகின்றார். இங்கு அணிச்சிறப்பினை விளக்குக என்று ஒரு பொதுவான கேள்வி வரலாம். பொதுவாக இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் ஊமை அணி இருக்கிறது, அதே போல உருவகணியும் ஒன்று இருக்கிறது. சுதந்திர நட்பயிர் என்று கூறப்படுகின்றது. அதாவது சுதந்திரத்தை இங்கு நல்ல பயிராக உருவகம் செய்திருக்கின்றார்கள். ஆக அணி விளக்கம் கேட்டால், அணிச்சிறப்பினை கேட்டால், முதலாவது அதாவது ஊமை அணி என்று கேட்டால் ஊமை அணியை குறிப்பிட்டு நாங்கள் விளக்கலாம். மற்றது அணி என்று பொதுவாக கேட்டால் அதனுடைய உவமையையும் மற்றது உருவகத்தை நாங்கள் எடுத்து காட்டுவது சிறப்பு. ஆக உருவகம் என்று உருவகம் என்று நாங்கள் போட்ட பிறகு சுதந்திர நட்பயிர், ஆக சுதந்திரத்தின் நல்ல பயிராக இங்கு உருவகம் செய்திருக்கின்றார்கள். உவமையணியினுடைய சிறப்பினை விளக்குகின்ற பொழுது எப்படி விளக்குவது? உவமையணியை குறிப்பிட்டு விளக்குக என்று சொன்னால் நாங்கள் உவமானம், உவமேயம், புதுதன்மை என்பதை தவறாது குறிப்பிட வேண்டும். இங்கு இரண்டு உவமைகள் இருக்குது பிள்ளைகள். பொதுவாக நித்தில புன்னகை சுடர் வீசிட, பெண்ணினுடைய அந்த சிரிப்பினை உவமையாக கூறுகின்றார். எப்படி? ஒரு முத்தின் ஒளி போன்று புன்னகையினை பிரகாசிக்கின்றாள். உவமானம் அறிந்த பொருள் முத்தின் ஒளி, பெண்ணினுடைய புன்னகை உவமேயம், பொதுத்தன்மை ஒளிர்தல் அல்லது ஒளி என்று கூறலாம். அதுபோல பாரதி காத்திருந்த விதத்தையும் எப்படி கூறுகின்றார்? உவமையின் வாயிலாக கூறுகின்றார். தேச வீரர்களை கொள்வதற்காக அல்லது அழிப்பதற்காக படை வீரர்கள் காத்திருப்பது போல நானும் அவளின் வருகைக்காக காத்திருந்தேன் என்று கூறுகின்றார். இங்கு உவமானம் தேசபக்தரின் வருகைக்காக காத்திருக்கின்ற ஒற்றர்கள், உவமேயம் பெண்ணினுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற பாரதி. பொதுதன்மை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? காத்திருத்தல். ஆகமானவர்களே, இந்த பாடலில் பொறுத்தவரைக்கும் அறிமுக விளக்கங்களை பார்ப்போம். இது பகுதி ஒன்றுக்கு விண்ணப்பப்படும். பொதுவாக நித்திலம் என்றால் என்ன? முத்து. சீர் என்றால் என்ன? சிறப்பு. புலை உயர் சாரர்கள் என்றால் என்ன? ஒற்றர்கள், அதாவது படை வீரர்களை கொள்ள காத்திருக்கின்ற ஒற்றர்கள். மதன், மன்மத கடவுள். ஆக பிள்ளைகள், இந்த முதலாவது பாடல் இவ்வாறாமைகிறது. இதே போல இரண்டாவது பாடலையும் பாருங்கள். மிகவும் சுவையான ஒரு பகுதியாக இந்த இரண்டாவது பாடலும் அமைகிறது. மாணவர்களே, காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும் கண்கள் பெண்ணழகையை ஆர்ந்து கழித்திட யாத்தத்தேர் உருளைப்படும் ஏழை தான் ஆண்டு தேர் செல்லும் அங்கு இழப்புற்றன கோர்த்த சிந்தையோடு ஏகி அதில் மகள் உண்டு பல நாட்களை கழித்திட்டனன் பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல் புலனடைந்து புத்துயிர் எய்துவேன். பாரதி பாருங்க எப்படி நினைக்கிறாண்டு, அந்த பெண்ணுக்காக அவள் ஒவ்வொரு நாளும் செல்லும் போது அவளுக்காக காத்திருந்து செல்லும் வழி முழுவதும் அவள் போகின்ற வழி முழுவதுமாக கண்கள் பின்னழகை ஆறந்து கழித்திட கண்களால் அவளுடைய பின்னழகை ஆராய்ந்து மகிழ்ச்சி கொள்கின்றாள். எதனால் பின்னழகை ஆராய்ந்து மகிழ்ச்சி கொள்கின்றாள்? பின்னழகை பார்த்து ஆராய்வதனால் முன்னழகு எப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தில் அப்பின்னழகை ஆராய்ந்து அதில் மகிழ்ச்சி கொள்கின்றார். யாத்தத்தேர் உருளைப்படும் மேலை, உருளுகின்ற ஒரு தேர் சக்கரத்திலே மேலை, அதாவது கொம்பில்லாத சிறுவழங்கு, உருளை யாத்தத்தேர் உருளைப்படும் மேலை, ஒரு உருளுகின்ற தேர் சக்கரத்தில சிக்கொண்ட கொம்பில்லாத சிறுவடங்கானது ஆண்டு தேர் செல்லும் அங்கு இழுப்புற்றன அந்த தேர் செல்லுகின்ற இடமெல்லாம் இவ்வாறு உருண்டு இழுத்துக்கொண்டு செல்லப்படுகிறதோ அதுபோல கோத்த சிந்தையோடு ஏகி அதில் மகள் கொண்டு அந்த பெண் பற்றிய நினைவுகள் கோர்த்த சிந்தனையோடு சுழன்று அதில் மகிழ்ச்சி கொண்டு நாட்கள் பல கழித்திட்டன பல நாட்களை நானும் கழித்து விட்டேன் பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல் புலனடைந்து புத்துயிர் எய்துவேன் மலர்ந்து பிரகாசிக்கின்ற வதனம் அவளுடைய முகம் திரும்பி என்னை கொஞ்சம் பார்க்குமானால் என்னுடைய ஐந்து புலன் உணர்வுகளும் அற்று நான் புதியதொரு உயிர் பிறப்பினை கொள்வேன் என்று பாரதி கருதுகின்றான். இந்த பாடலுடைய முழு தொகுப்பையும் கூறுகின்றேன் கவனியுங்கள். அந்த பெண்ணுக்காக பாரதி காத்திருந்து அவள் போகின்ற வழி முழுவதுமாக அவளுடைய பின் தோற்றத்தினை கண்டு அதன் ஆராய்ந்து மகிழ்ச்சி கொள்கின்றான். உருளகின்ற தேர் சக்கரத்துல சிக்கிக்கொண்ட கொம்பொல்லாத சிறுவிளங்கானது அந்த தேர் உருண்டு செல்கின்ற இடமெல்லாம் இவ்வாறு எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறதோ அதுபோல பாரதியும் அந்த பெண் பற்றிய நினைவுகள் கோர்த்த எண்ணங்களால் சுழன்று அதில் மகிழ்ச்சி கொள்கின்றான். மலர்ந்து பிரகாசிக்கின்ற அவனுடைய முகம் திரும்பி என்னை கொஞ்சம் பார்க்குமானால் என்னுடைய ஐந்து புலன் உணர்வுகளும் மற்றும் நான் புதியதொரு உயிர் பிறப்பை கொள்வேன் என்று பாரதி இங்கு கருதுகின்றான். பிள்ளைகள், இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், பாரதி எவ்வாறு பெண் பற்றிய நினைவுகளால் இழுத்துக்கொண்டு செல்லப்படுகிறான். ஒரு விதம் பாருங்கள், ஒரு தேர் சில்லுல சிக்கிக்கொண்ட கும்பில்லாத சிறுவளங்கானது தேர் சுழண்டு செல்கின்ற இடமெல்லாம் இவ்வாறு இழுத்துக்கொண்டு செல்லப்படுகிறதோ அதுபோல பெண் பற்றிய நினைவுகள் கோர்த்த எண்ணங்களால் பாரதி சுழன்று இழுத்துச் செல்லப்பட்டதாக கூறுகின்றான். இதனை ஆண்டு தேர் செல்லும் அங்கு இழுப்புற்றன கோர்த்த சிந்தையுடைய அதில் மகிழ்வு கொண்டு என்ற வரைகளினூடாக மெய்ப்பிக்கின்றனர். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், உவமையினை விளக்குக. இந்த பாடலில் எவ்வாறான உவமை வருகிறது பாருங்கள். அதாவது ஒரு சில்லிட சிக்கிக்கொண்ட சிறுவளங்கு அந்த சில் சுழன்று செல்கின்ற இடமெல்லாம் இழுத்துச் செல்லப்படுவதைப் போல பாரதியும் அந்த பெண் பற்றிய நினைவுகள் கோர்த்த எண்ணங்களால் இழுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனுடைய உபமானம் என்ன? சக்கரத்தில் சேர்ந்த சிறிய விலங்கு அதனுடன் சுழலுதல். உவமேயம் யாருக்கு சொல்றாங்கோ? பெண்ணின் நினைவுகளால் அவள் செல்லும் வழியெல்லாம் பாரதியினுடைய மனம் செல்லுதல், புதுதன்மை இழுத்துக்கொண்டு செல்லப்படுதல். இதுல இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், பகுதி ஒன்றுக்கான இவ்வாறு வினாக்கள் வரலாம் என்று பார்த்தால், ஆராய்ந்து ஆர்ந்து என்பதனுடைய பொருளை குறிப்பிடுக. அப்ப ஆர்ந்து என்றால் ஆராய்ந்து என்று பொருள் வருகிறது. அதுபோல கழித்திடல், அவன் நினைவுகளால் பாரதி கழித்திடுகின்றான். கழித்திடல் என்றால் மகிழ்ச்சி கொள்ளுதல். அதே போன்று மேலை, மேலை என்பதனுடைய பொருள் என்ன? கொம்பில்லாத சிறுவிலங்கு அல்லது சிறிய விலங்கு என்று கூறினாலும் சரியாக இருக்கும். இதே போலதான் பிள்ளைகள், அடுத்த பாட்டும் இதே போன்ற மிகச்சுவையாக அமைந்திருக்கிறது. பாரதியினுடைய கவிதைகளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், அவ்வளவு அருமையான கவிதைகளாக இருக்கும். ஒரு பாடல் கூட நினைவுக்கு வருகிறது பாரதியினுடைய, பெண்ணென்று பிறந்து விட்டால் பெரும் பீழ இருக்குதடி தங்குமே தங்கும், பன்னெண்டு வெய் குழலில் அதை ஊதி வந்து விட்டான், அதை பற்றி தவிக்கதில்லையே இந்த பஞ்சையுள்ளம். பாரதியினுடைய கவிதைகள் அத்தனையும் உணர்வு பூர்வமான, சிறியவன் முதல் பெரியவன் வரை அத்தனையும் விளங்கி படிக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கும். இதனுடைய சுவையிலையும் பொருதியின் பாரதிய சுவை சேர்த்தியிலும் மூன்றாவது பகுதியை பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு நிறைய விடயங்களை அதில் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க பாப்பம் பாடல, புலங்களோடு கரணமும் ஆவையும் போந்து நின்ற விருப்புடன் மானிடன் நலன்களை ஏது விரும்புவன் அங்கவை நன்னுரல் பெறல் தின்னமாம் என இளங்கு நூல் ஞானியர் கூறுவர். யானும் மற்றது மையென தேர்ந்துள்ளேன் விளங்கு இயற்கை இல்லனை இல்லையெனில் யாமெல்லாம் விரும்பு மட்டினில் விண்ணுரல் ஆகுமே. பாடலுக்கான விளக்கத்தை பாப்பம், புலங்களோடு கரணமும் ஆவியும், எமது ஐந்து புலன் உணர்வுகள். எமது ஐந்து புலன் உணர்வுகள் என்ன? ஐம்புலன் உணர்வுகள் என்ன? ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், சுவை. இந்த ஐந்து புலன் உணர்வுகளுடன் கரணமும், அதாவது மனம், அதாவது சித்தி, புத்தி, அகங்காரமும், ஆவியும், எங்களுடைய உயிரும் போந்து நின்ற விருப்புடன், ஒன்றாக நிற்கின்ற நிலையில் அந்த விருப்பத்துடன் ஒரு மானிடன் நலன்கள் ஏது விரும்புவன் அங்கவை நன்னுரல் பெற தின்னமாம். ஒரு மானிடன் ஏதாவது நன்மையொன்றை விரும்பினால் அது அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என இளங்கு நூல் ஞானியர் கூறுவர். நல்ல நூல்களை கற்றுணர்ந்த அறிஞர்கள், உலகத்திலே விளங்கிய நூல்களை கற்றுணர்ந்த அறிஞர்கள் கூறுகின்றனராம். யானும் மற்றது மெய் என தேர்ந்துள்ளேன், நானும் இதனை உண்மை என்பதை அறிந்துள்ளேன். விலங்கு இயற்கை இல்லையெனில் விலங்கு போல அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்ற எண்ணம் எங்களிடத்தில் இல்லாமல் போகின்ற பொழுது யாமெல்லாம் விரும்பு மட்டினில் விண்ணுரல் ஆகுமே. நாங்கள் எல்லாம் நினைக்கின்ற பொழுதே விண்ணுலகத்தினுடைய சுருக்கத்தினை அடைகிறோம். பாடனுடைய தொகுப்பு பாப்பம், எமது ஐந்து புலன் உணர்வுகளுடன் மனம், அதாவது சித்தி, புத்தி, அகங்காரம், இவையும் எங்களுடைய உயிரும் சேர்ந்து நிற்கின்ற நிலையில் நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையை விரும்பினால் அது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று உலகத்திலே இருக்கின்ற நல்ல நூல்களை கற்ற ஞானியர்கள் என்ன செய்கின்றார்களாம்? கூறுகின்றார்களாம். இதனை யானும் தானும் மெய்யென உணர்ந்து கொண்டு விலங்கு போல, அந்த விலங்குகள் போல, விலங்குகளுக்கு ஒரு குணம் இருக்கு, அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற எண்ணம். ஒரு ஆடு பசு கூட அங்க இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சு என்று சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல இருக்கிற பசு அங்க இருக்கிற புள்ள பார்த்து நல்லா இருக்கேன் நினைக்குமா? அது போலதான் அங்கும் இங்கும் இந்த அலைந்து திரிகின்ற எண்ணம் எங்களை விட்டு இல்லாமல் போகின்ற பொழுது நாங்கள்லாம் விரும்புகின்ற நேரத்திலே விண்ணுலகத்தினுடைய சொர்க்கத்தினை அடையலாம் என்று பாரதி கருதுகின்றார். இதனுடைய வினாக்களை பாப்பம் பிள்ளைகள் எப்படி வினாக்கள் வர நினைக்கிறேன், பிள்ளைகளுக்கு இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய வினாக்களை பாப்பம் எப்படி வரும் என்று பாருங்க. ஒருவன் தான் விரும்பியதை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம், எப்படி என்ன பாருங்க. இதுக்கு விட எப்படி நாங்கள் எழுதலாம், அதாவது எமது ஐந்து புலன் உணர்வுகளுடன் எங்களுடைய மனமும், சித்தி புத்தி அகங்கார் மனமும், எங்களுடைய உயிரும் சேர்ந்து நிற்கின்ற நிலையில் நாங்கள் ஒருவன் ஏதாவது நன்மை ஒன்றை விரும்பினால் அது அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். ஆக இவ்வாறான நிலைகள்ல தான் என்ன நாங்கள் விரும்பியதை அடைந்து கொள்ளலாம். இதேபோல ஒருவன் எப்பொழுது விண்ணுலக சொர்க்கத்தினை அடையலாம் அல்லது ஒரு முத்தியினை அடையலாம் என்று கருதுகின்றார் பாரதி. அந்த விலங்கு போல அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற எண்ணம் எங்களை விட்டு எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுதே நாங்கள் விண்ணுலகத்தினுடைய சொர்க்கத்தினை அடையலாம் என்று பாரதியே இங்கு கூறுகிறான். சரி பிள்ளைகிறேன், இதுல பாருங்கோ ஒத்த பதங்களை பார்ப்போமே. இதனுடைய ஆரம்பத விளக்கங்களை கரணம், கரணம் என்று நாங்கள் பகுதி ஒன்றுக்கு வரலாம். கரணம் என்பதால் என்பதனால் குறிக்கப்படும் பொருள் என்ன? கரணம் என்றால் மனம், அதாவது அந்த கரணங்கள் என்று இதனை சொல்வார்கள் பிள்ளைகள். அந்த கரணங்கள் என்று சொல்கின்ற பொழுது மனம், அதாவது சித்தி புத்தி அகங்காரம் இவைகள் மூன்றும் அந்த கரணங்கள் என்று கருதப்படுகிறது. ஆவி, ஆவி என்பது நம்ம சில பூதம் பை பிசாசுகள் அல்ல, இங்கு குறிப்பிடுகின்ற ஆவி என்பது எங்களுடைய உயிர். நன்னுதல், அதாவது நன்னுரல் வர திண்ணமாம், நன்னுரல் என்றால் அடையப்பெறுதல், நன்னுதல் என்றால் அடைதல் என்ற பொருளை குறிக்கிறது. ரைட். ஞானி, ஞானி என்றால் என்ன, அதனுடைய பதம் எப்படியா இருக்கும்? அறிஞர்கள். ரைட். மெய், மெய் என்பது இங்கு உண்மை, அதை உண்மை என்பதை பாரதிய செய்து கொண்டாராம், உணர்ந்து கொண்டாராம். ஆகவே பிறைகள், விரும்பியதை அடைவதற்கு இந்த பாடலின் முக்கிய சிறப்பு, விரும்பியதை அடைவதற்கு புலன்கள் கரணம் ஆவி முதலியன ஒன்று சேர்ந்து புரிந்திய வகையில் முயற்சிக்க வேண்டும் என பாரதி இங்கு என்ன செய்கின்றாரு, வலியுறுத்துகின்றார். ஆமாம் செல்வங்களே, இதே போலதான் பிள்ளைகள். அடுத்த ஒரு பாட்டு இதே போல ஒரு சுவையான பாடல் தான் பாருங்க. அந்த பாடலையும் சூழும் மாய உலகினில் காணும் தோற்றம் யாவையும் மானதமாகுமாள் ஆடும் நெஞ்சகத்து ஆசை ஒன்று உள்ளதில் அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும் தாடும் உளத்தார் சோர்வினர் ஆடு போல் தாவி தாவி படப்பொருள் நாடுவோர் வீடும் ஓர் விடையற்றுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறாரிவர் தாமன்றோர். ஆமாம் பிள்ளைகள், இந்த பாடலுடைய விளக்கத்தை பாருங்கோ. சூழும் மாய உலகினில், எங்களை சூழ்ந்திருக்கின்ற பொய்யான இந்த உலகத்தில் காணும் தோற்றும் யாவும் மானதமாகுமாள் நாங்கள் காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் நிலையற்றவைகளாகும் ஆளும் நெஞ்சகத்து ஆசியொன்று உள்ளதில் அடிமனதில் நிறைந்த விருப்பம் இன்று இருக்குமானால் அதன் உடைப்பெறும் நாளை விடந்திடும் அதன் பயனானது நாளை என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும். தாளும் உள்ளத்தார் இழிந்த உள்ளம் கொண்டோர் சோர்வினர் சோம்பல் உடையவர்கள் ஆடு போல் தாவித்தாவி படப்பொருள் நாடுவோர் ஆடு போல அங்கும் இங்கும் பல பொருட்களை தேடுகின்றவர்கள் வீடும் ஓர் இடையூற்றுக்கு அஞ்சுவோர் தனக்கு ஏற்படுகின்ற இடையூற்றினைக் கண்டு பிரச்சினையைக் கண்டு பயம் கொள்கின்றவர்கள் தாம் விரும்பும் யாவும் பெறாரிவர் தம்மன்றோம் தாம் விரும்பிய நலன்களை என்ன செய்ய மாட்டார்களாம், பெற்றுக்கொள்ள மாட்டார்களாம். ஆமாம் அன்பு செல்வங்களே, இந்த பாடலுடைய ஒரு தொகுப்பு பாருங்கோ. பறந்திருக்கிற இந்த பொய்யான உலகத்தில் நாங்கள் காணுகின்ற காட்சிகள் யாவும் நிலையற்றவைகளாகும் அடிமனதில் எங்களுக்கு நிறைந்த விருப்பம் இன்று இருக்குமானால் எங்களுடைய ஆழ்மனதில் நிறைந்த விருப்பம் எங்களுக்கு இன்று இருக்குமானால் அதனுடைய பயன் நாளை எங்களுக்கு உண்டாகும். இழிந்த உள்ளம் கொண்டவர்கள் சோம்பல் உடையவர்கள் ஆடு போல அங்கும் இங்கும் நாடி பல பொருட்களை தேடுகின்றவர்கள் தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை கண்டு அல்லது இடையூற்றைக் கண்டு பயம் கொள்கின்றவர்கள் இவர்கள் யாவும் தாம் விரும்பியவற்றை என்ன செய்ய மாட்டார்களாம், பெற்றுக்கொள்ள மாட்டார்களாம். சரி பிள்ளைகள், இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் தம் விரும்பியதை அடைய முடியாதவர்களை பற்றி பாரதி இவ்வாறு கருதுகின்றார். பாருங்கோ, ஆடு போல தாவி தாவி திரிகின்ற இந்த எண்ணம் கொண்டவர்கள் எப்படி காட்டுகின்றார் பாரதி? தாழ்வான உள்ளம் கொண்டவர்கள் சோம்பல் கொள்கின்றவர்கள் ஆடு போல தாவி தாவி பல பொருட்களை நாடுகின்றவர்கள் தம் விரும்பியவற்றை அடைய முடியாதவர்களாக பாரதி என்ன செய்கிறார் இங்கு கருதுகின்றார். இந்த பாடலை வருகின்ற அணியினை குறிப்பிட்டு விளக்குக என்று ஒரு வந்ததாக கருத்துக் கொள்ளுங்களே. அணியினை குறிப்பிட்டு விளக்குக, எப்படி நாங்கள் அந்த அணியினை குறிப்பிடலாம்? ஆடு போல் தாவித்தாவி பல பொருள் நாடு போல் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. ஆடு போல் தாவித்தாவி பல பொருள் நாடுவர். இங்கு உபமானம் என்ன? தாவித்திரியும் ஆடு உமேயம் பல பொருட்களை நாடுகின்றவர். புதுத்தன்மை திருப்தியின்மை அங்குமிங்கும் அடைந்து தருகின்ற இந்த எண்ணமாக என்ன செய்யும்? அமைந்திருக்கும் விலகிலே. ரைட். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலினுடைய அறுபது விளக்கங்களை பார்ப்போம். மாய உலகம், மாய உலகம் என்றால் பொய்யான உலகம், மானதமாகும் அவை அப்படி என்றால் நிலையற்றவைகளாகும். இடையூறு, இடையூறு என்பது என்ன? பிரச்சனையை குறி. இதேபோலதான் பிள்ளைகள் இறுதி பாடலை நாங்கள் பார்ப்போம். பார்த்துவிட்டு இந்த பாடலினுடைய இந்த அனைத்து பாடலினுடைய ஒட்டுமொத்த ஒரு மீட்டரை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், இறுதி பாடல் பாடலை வாசிக்கின்றேன். விதியை நோவர் தன் நண்பரை துற்றுவர், வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர், சதிகள் செய்வர், பொய் சாத்திரம் பேசுவர், சாதகங்கள் புரட்டுவர், பொய்மை சேர்மதி எனில் புலைநாத்திகம் கூறுவர், மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதைகள் யாவும் தரமென ஓர்ந்திடார், கண்டிடலாத குருடர்களைப் போல திகைப்பற்கான். பாருங்கோ, விதியை நோவர் தம் தலைவிதியை நினைத்து வருந்துகின்றோர், தன் நண்பரை தூற்றுவர் தன்னுடைய நண்பர்களை தூற்றுகின்றவர்கள், வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர், வெகுளி என்பது கோபம், கோபம் மேலிட்டு தன் பகைவனை நிந்தனை செய்கின்றவர்கள் அல்லது இழிந்துரைப்பவர்கள், அதேபோல சதிகள் செய்வர் சதி வேலைகளில் ஈடுபடுகின்றவர்கள், பொய் சாத்திரம் பேசுவோர் பொய்கடந்த பொய்க்காக சாஸ்திரங்களை கூறுகின்றவர்கள், சாதகங்கள் புரட்டுகின்றவர்கள், கபட வேலைகளில் ஈடுபடுகின்றவர்கள், பொய்மை சேர் மதியினால் புலைநாத்திகம் கூறுகின்றவர்கள், பொய்கடந்த தன்னுடைய அறிவினால கடவுள் இல்லை என்று கருதுகின்றவர்கள், கதைகள் யாவும் மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதைகள் யாவும் தருமென ஓர்ந்திடார். அதாவது கலக்கமில்லாத நிறைந்த விருப்பம்தான் நட்கதைகளை தருகின்ற வீடு பேறு என உணராதவர்கள் கண்ணில்லாத குருடர்களைப் போட திகப்பர். கண்ணில்லாத குருடர்களைப் போல என்ன செய்வார்களாம்? வாழ்வார்களாம் பிள்ளையம். பருங்கந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த பொருள் விளக்கத்தை சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்கோ. தன்னுடைய தலைவிதியை நினைத்து வருந்துகின்றவர்கள், தன் நண்பர்களை பழிந்து பேசுகின்றவர்கள், கோபம் கொண்டு பகைவர்களை இழந்துரைப்பவர்கள், சூழ்ச்சி வேலைகளில் செய்கின்றவர்கள், சாஸ்திரங்களை நம்புகின்றவர்கள், தம் அறிவினால் கடவுள் இல்லை, தன் பொய்கடந்த அறிவினால் கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசுகின்றவர்கள், கலக்கமில்லாத நிறைந்த விருப்பம்தான் வீடு பேறு நட்கதிக விருப்பம்தான் நட்கதிகள் தருகின்ற நட்கதிகளை தருகின்ற வீடு பேறு என உணராதவர்கள் கண்ணில்லாத குருடர்களைப் போல என்ன செய்வார்களாம்? வாழ்வார்களாம். ஆமாம் அன்பு மாணவர்களே, இந்த பாடலை வருகின்ற பாடலை பொறுத்தவரையும் பிள்ளைகளும் தாம் விரும்பியதை அடைய முடியாதவர்களுடைய இயல்புகளாக பாரதியதை கருதுகின்றார. ஒருவர் தாம் விரும்பியதை அடைய முடியாவிட்டால் நாங்களும் தான் பிள்ளைகள், நாங்கள் ஏதாவது உண்டு உண்டு எங்களுக்கு கிடைக்காவிட கோபம் பெறும். இருக்கிற பாத்திர பண்டங்கள் எல்லாம் பிரிச்சு எறிவோம், நண்பர்கள் அடிப்போம், உள்ள சொந்த பந்தத்தெல்லாம் தான் அடிப்போம், திட்டுவோம். இது எங்களுடைய மனித இயல்பு. அதுதான் பாரதியும் கருதுகின்றார். பாருங்க, தாம் விரும்பியதை அடைய முடியாட்டை எப்படி செய்கின்றாராம்? இது தன்னுடைய தலைவதி அணைத்து நொந்து கொள்கின்றார். விரும்பியதை அடைய முடியாதவனுடைய இயல்புகள் எவ்வாறு பாரதி காட்டுகின்றார்? இந்த வினாவுக்கு எப்படி விடை எழுத போறோம்? தன் தலைவிதியை நினைத்து நொந்து கொள்வார்கள், தன் நண்பர்களை இவர்கள் என்ன செய்வார்கள்? தூற்றுவார்கள், கோபம் கொண்டு தன் பகைவனை நிந்தனை செய்வார்கள், சதி வேலைகளை செய்வார்கள், பொய்கலந்து புத்தியினால அல்லது இந்த பொய்மை சேர் புத்தியினால கடவுள் இல்லை என்று கூறுவார்கள், பொய்க்காக சாஸ்திரங்களை பேசுவார்கள், கபட வேலைகளில் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். இது தம் விரும்பியதை அடைய முடியாதவர்களுடைய இயல்புகளாக இருக்கிறது. ஆமாம் அன்பு செல்வங்களே, இந்த பாரதியார் கவிநயத்திய கவி சுயகரதையை பொறுத்தவரையின் பிள்ளைகள் ஐந்து பாடல்கள் இருக்கிறது. ஐந்து பாடல்களை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஐந்து பாடலும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். இந்த பாடல்களை வருகின்ற நான் சொல்கின்ற வினாக்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அதுக்கான விடைகளை நான் பகிர்ந்திருந்தேன். ஆக மாணவர்களுக்கு அது விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் இருக்க ஒரு மீட்டலாக எதிர்பார்ப்போம். முதலாவது வினாவை பாருங்க பிள்ளைகள், இலக்கிய உலகில் பாரதி தனி சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை எவை? இலக்கிய உலகிற்கு பாரதிக்கு தனி சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை. உண்மையில எங்களுடைய கவிஞர்களை பொறுத்தவரையினுடைய எளிமையான ஒரு நடையகை அண்டவன் பாரதி. அதன் அடிப்படையில் இந்த விடைக்கு நாங்கள் வினாக்கு விடை எழுதும் போது பாருங்க பிள்ளைகள், பாரதியினுடைய எளிய பதம், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுசனங்கள் விரும்புகின்ற மெட்டு என்பவற்றினை கவிதைகளில் கையாண்டு படைத்தமையால் பாரதி இந்த இலக்கிய உலகில் தனக்கான ஒரு தனிச்சிறப்பினை என்ன செஞ்சிருக்கான்? பெற்றுக் கொண்டிருக்கின்றான் பிள்ளைகள். பாரதியினுடைய கவிதைகள் எல்லாம் அத்தனை இனிமையான கவிதைகளாக இருக்கும். பாட்டுக்குற புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினாண்டடா, அதை கேட்டு கிறுகிறுத்து போனேன்டா என்று தேசிய கவிகள் அமர கவிகள் எல்லாம் பாரதியை கூறுவார்கள். இந்த உலகத்தினுடைய ஒரு பிறந்த ஒரு முத்து என்று சொல்லலாம். தமிழுக்கு கிடைத்த ஒரு வரமும் முத்து என்று பாரதியை நாங்கள் கருதலாம். அவனுடைய படைப்புகளை பொறுத்தவரைக்கும் இந்த இதில் பாருங்கோ, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இந்த பாரதியார் கவிதைகளில் மீண்டும் இருக்க இந்த வினாக்களுக்கான ஒரு மீட்டலாக நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் எடுப்போம். மாணவர்கள் பாருங்கோ, ஒருவர் இந்த பாரதியார் முதலாவது பாட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு பெண் நீரடக்க போகின்றார், நீரடக்க போகின்ற அந்த பிள்ளை முத்து போன்ற தன்னுடைய புன்னகையினை வீசிவிட்டு செல்கின்றார். அவ்வாறு முத்து போன்ற தன் புன்னகையினை வீசிவிட்டு செல்கின்ற போது இந்த பெண்ணை காண்டவர்கள் எல்லாம் காதல் கொண்டு மயங்கும்படி மன்மதன் என்ற இறைவன் காதல் எண்ணத்தை உண்டு பண்ணி அந்த பெண்ணினுடைய முன்னால் செல்கின்றான். இவ்வாறு ஒவ்வொரு நாடும் அந்த பெண்ணுக்காக காத்திருந்து பெண்ணுக்காக பாரதியவார் காத்திருக்கின்றாராம். தேசத்துக்காக போராடுகின்ற தேச வீரர்களை ஆங்கில படைமண்ணினுடைய ஒற்றர்கள் எவ்வாறு கொள்வதற்காக காத்திருக்கிறாரோ, அதுபோல இந்த பெண்ணினுடைய வருகைக்காகவும் பாரதியின சீரானம் காத்துக்கொண்டு இருக்கிறாராம். இங்கு வினவப்படுகின்ற வினா, ஏற்கனவே நான் கூறியது போல பாரதி காத்திருந்த விதம், இது எப்படி எழுதுறது? ஒரு பாடலுக்கான பெரிய வினாக்களுக்கு விடை வருகின்ற போது பிள்ளைகள் பாடல் வரிகளை சிறப்புக்கு உதாரணம் காட்டுவது மிகச்சிறப்பாக இருக்கிறது. பாருங்கோ எப்படி எழுதலாம். பாரதி பெண்ணுக்காக எவ்வாறு காத்திருக்கிறார். ஆங்கில படைமன்னர்களுக்கு புகழை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த ஒற்றர்கள் தேசத்துக்காக போராடுகின்ற தேச வீரர்களை எவ்வாறு கொள்வதற்காக காத்திருக்கின்றதோ, அதுபோல நீரெடுக்க சென்ற பெண்ணினுடைய வருகைக்காகவும் பாரதியின சீரார் காத்துக்கொண்டு இருக்கிறார். இதனை சீரடுத்த புலையுயர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல் என்ற அடிகளினூடாக பாரதி எடுத்துரைக்கின்றார். ரைட். ஆமா மாணவர்களே, இந்த பாடலில் வருகின்ற ஊமை இப்படி இருக்கிறது. தேசபக்தர்களை அழிப்பதற்கு ஊமை அணியினு குறிப்பிட்டு விளக்குகள் இப்படி ஒருவே நான் வந்துச்சு. நான் ஏற்கனவே கூறியது போல பாருங்க எப்படி எழுதுறது. ஊமையினு குறிப்பிட்ட விளக்குகள் என்று வந்தால் பிள்ளைகள், உமானம் உமையும் பொதுதன்மை என்பதை நாங்கள் தவறாது என்ன செய்ய வேண்டும், கூற வேண்டும். சரிதானே? பாருங்கோ உமையை முதல் சொல்வோம். தேசபக்தர்களை அழிப்பதற்காக படை வீரர்கள் காத்திருப்பது போல தானும் அவளினுடைய வருகைக்காக காத்திருந்தேன் என்று பாரதி கூறுகின்றார். இந்த உமானம் என்ன? உமானம் என்பது அறிந்த பொருள், தேசபக்தர்களின் வருகைக்காக காத்திருக்கின்ற ஒற்றர்கள். உமையும் பெண்ணினுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற பாரதி, பொதுதன்மை காத்திருத்தல். இதில் இன்னொரு அணி இருக்கிறது. அணி என்று கேட்டால் அப்ப உருவகம் அணி இருக்கிறது. உருவகம் பாருங்க, சுதந்திரத்தை இங்கு என்ன செய்திருக்கின்றார்கள், நல்ல பயிராக உருவகம் செய்திருக்கின்றார்கள். ஆக சுதந்திர நட்பயிர் என்பது உருவகம் என்று போட்டு எழுதுங்க, சுதந்திர நட்பயிர். ஆக சுதந்திரத்தை நல்ல பயிராக உருவகம் செய்திருக்கின்றார்கள். அதே போலதான் பாருங்கள் இரண்டாம் பாடலினுடைய ஒரு மீட்டல் பாருங்க. இப்படி அந்த பெண்ணுக்காக பாரதி காத்திருக்கிறாராம். காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பெண் போகின்ற வழி முழுவதுமாக பின்னலகை ஆராய்ந்து அதில் மகிழ்ச்சி கொள்கின்றார். அதாவது பின்னலகை பார்த்து ஆராய்கின்றார். ஏன், முன்னலகு எப்படி இருக்குமோ என்றே சிறார் இவனுடைய ஆராய்வு இருக்கிறது. அங்கு மகிழ்ச்சி கொள்கின்றார். ஒரு தேர்ச்சில்ல செக்கிக் கொண்ட சின்ன கொம்பில்லாத ஒரு பூச்சி அந்த தேர் சுழன் அந்த தேர்ச்சில ஒட்டிக்கொள்ளும், மாட்டிக்கொள்ளும். ஒட்டிக்கொண்டு அந்த தேர் சில்லு சுழறுகின்ற இடமெல்லாம் எவ்வாறு இழுத்துக்கொண்டு சுழண்டு செல்லுகிறதோ, அதுபோல பாரதி மனசீராறு பெண் பற்றிய நினைவுகள் கோர்த்த எண்ணத்தினால் சுழண்டு அதில் மகிழ்ச்சி கொள்வது பல நாட்களை கழித்து விடுகிறாராம். அப்ப மலர்ந்து அழகா மலர்ந்து பிரகாசிக்கின்ற அவளுடைய முகம் வதனம், அதாவது முகம் கொஞ்சம் திரும்பி என்ன பார்த்தால் என்னுடைய ஐந்து புலன் உணர்வுகளும் அழிந்து நான் ஒரு புதியதொரு உயிர் பிறப்பை கொள்வதாக பாரதி என்ன இந்த பாட்டில கருதுகிறான். ஆக பாரதி எவ்வாறு பெண் பற்றிய நினைவுகளால் எழுத்துச் செல்லப்படுகின்றான், எப்படி பிள்ளைகள் விடை எழுதுவோம். இதுக்கு யோசிச்சு பாருங்கோ, இதுக்கு இப்படி விடை எழுதும்னா இப்படி ஒரு வினாக்கள் வந்துருச்சு. இந்த வினாக்கள் உங்களுக்கு விடை எழுதுற முறையை சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. பாரதி பெண் பற்றிய நினைவுகளால் எவ்வாறு எழுத்துச் செல்லப்படுகின்றான் என்றால், தேர்ச்சில்லிலே சுழடுகின்ற தேர்ச்சில்லிலே சிக்கிக் கொண்ட கொம்பில்லாத சிறுவடங்கு அந்த தேர் செல்லுகின்ற இடமெல்லாம் இவ்வாறு இழுத்துக்கொண்டு செல்லப்படுகிறதோ, அதுபோல பாரதி பெண் பற்றிய நினைவுகள் கோர்த்த எண்ணங்களால் சுழன்று செல்கின்றான், அதாவது இழுத்துச் செல்லப்படுகின்றான். இதனை யாத்த தேர் உருடைப்படும் மேலே ஆண்டு தேர் செல்லும் அங்கு இழுப்புற்றன கோத்த சிந்தையொடு ஏயி அதில் மகிழ்ச்சி கொண்டு என்ற வரிகளினூடாக பாரதி இதனை மெய்ப்பிக்கின்றான். ஆமாம் பிள்ளைகள், இதே போலதான் இந்த பாடலை இந்த பாடலின் உமையணியினை குறிப்பிட்டு விளக்குக என்று ஒரு வினா வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களை நாங்கள் எப்படி எழுதலாம். அன்பு செல்வங்களுக்கு நான் முதல் கூறியது போல உமையணி குறிப்பிடுகள் என்றால் உமையணி குறிப்பிடுங்கோ, குறிப்பிட்ட விளக்குகள் என்று சொன்னால் அந்த உமையணியை சாதாரணமாக உமையணியை குறிப்பிட்டு உமானம் உமை பொதுத்தன்மை என்பதை நீங்கள் சொல்ல தவறாதீர்கள். பாருங்கோ உமையணி சொல்றன், சக்கரத்தில் சிக்கிக்கொண்ட சிறிய விலங்கு அதனோடு சேர்ந்து சுழல்வது போல பாரதியும் பெண்பற்றிய நினைவுகள் கோர்த்து பின்பற்றிய அவள் பற்றிய நினைவுகளால் சுழன்று அதில் மகிழ்ச்சி கொள்கின்றான். உமானம் என்ன? சக்கரத்தில் சேர்ந்து சிறிய விலங்கு அதனுடன் சுழலுதல். உமேயம் பெண்ணின் நினைவுகளோ அவள் பெண்ணின் நினைவுகளோ நினைவோடு அவள் செல்லும் வழியெல்லாம் பாரதியுடைய மனம் செல்லுதல், பொதுத்தன்மை இழுத்துக்கொண்டு செல்லுதலாக இருக்கிறது. ரைட். அடுத்த பாட்டு பாருங்க. புலங்களோடு ஆவியும் கரணமும் புலங்களோட கரணமும் மாவையும் போந்து நின்ற விரப்புடன் என்ற பாடல பாருங்கோ என்பது ஐந்து புலன் உணர்வுகளுடன் எங்களுடைய மனமும் உயிரும் சேர்ந்து நிற்கிற நிலையில் நாங்கள் ஏதாவது ஒன்றை விரும்ப ஒரு மனிதன் ஏதாவது நடனை விரும்பினால் அது நிச்சயமாக அவனுக்கு உறுதியாக கிடைக்கப்பெறும் என்று நூல்களை கற்று உணர்ந்த அறிஞர்கள் கூறுகின்றனர். இதனை தானும் உண்மை என உணர்ந்து கொண்டேன், பாரதி உண்மை என்று அறிந்து கொண்டான். அங்குமிங்கும் அந்த விலங்குகள் போல அங்குமிங்கும் அலைந்து செல்கிற எண்ணம் எங்களை விட்டு நீங்குகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் விரும்புகின்ற பொழுதில் என்ன செய்யலாம், விண்ணுலகத்தினுடைய சொர்க்கத்தினை அடைக்கலாம். ஒருவர் தாம் விரும்பி வினாவாருங்கோ ஒருவர் தாம் விரும்பியதை இவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்று பாரதி கருதுகின்றான். எப்படி எழுதின மாணவர்களை விடை, எமது ஐந்து புல உணர்வுகளுடன் எமது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மற்றும் ஆவி எங்களுடைய உயிர் இவைகளெல்லாம் சேர்ந்து நிற்கின்ற நிலையில் ஒருவன் ஏதாவது நன்மை ஒன்றை விரும்பினால் அது அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்று பாரதி கூறுகின்றான். இதனை புலங்களோடு கரடமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் நலன்களேதும் விரும்புவன் மானிடன் நலன்களேதும் விரும்புவன் அங்கவை நன்னுரல் பெற தின்னம் என்ற வரிகளினூடாக இதனை மெய்ப்பிக்கின்றார். அதேபோல நாங்கள் எப்பொழுது விண்ணுலகத்தினுடைய சொர்க்கத்தை அடையலாம் என்று கூறுகின்றார்கள். அந்த விலங்குகள் போல அங்குமிங்கும் தீரிகின்ற எண்ணம் எங்களை விட்டு எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது நாங்கள் என்ன செய்யலாம், அந்த விண்ணுலகத்தினுடைய சொர்க்கத்தினை அடையலாம். ஆமாம் அன்பு செல்வங்களை, இதே போன்றுதான் இன்னும் இரண்டு பாடலுக்கு அதையும் பார்ப்போம். சூடும் ஆய உடைகளை இந்த பாடலினுடைய பாருங்க ஒரு மீட்டலாக நான் காட்டேன். எம்மை சூழ்ந்திருக்கின்ற பரந்த இந்த பொய்யான உலகத்தில் நாங்கள் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் நிலையற்றவைகள். அடிமனதில் எங்களுடைய ஆள் மனதில் அடிமனதில் நிறைவான விருப்பம் இன்று இருக்குமானால் அதனுடைய பயன் எங்களுக்கு நாளை கிடைக்கும். இழிவான உள்ளம் கொண்டோர் சோம்பலுடையவர்கள் ஆடு போல அங்குமிங்கும் பல பொருட்களை தேடுகின்றவர்கள் தனக்கு ஏற்படுகின்ற இடையூற்றினை கண்டு அல்லது பிரச்சனையை கண்டு பயம் கொள்கின்றவர்கள் தம் விரும்பிய எதிரையும் பெற மாட்டார்கள். தம் விரும்பியதை பெற முடியாதவர்களுடைய இயல்புகள் யாது என்று ஒரு வினாக்கள் வந்து எப்படி நாங்கள் விட எழுதுறது, அதாவது விரும்பியதை யார் யார் பெற மாட்டார்கள், தாழ்வான உள்ளம் கொண்டவர்கள் சோம்பல் கொள்கின்றவர்கள் ஆடு போல தாவி தாவி பலர் பொருட்கள் மீது விருப்பம் கொள்கின்றவர்கள் தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை கண்டு அஞ்சுகின்றவர்கள் இவர்கள் யாவும் தாம் விரும்பியதை அடைய முடியாதவர்கள் என்று பாரதி கருதுகின்றார். இதனை தாடுமுள்ளத்தார் சோர்வினர் ஆடுபோல் தாவித்தாவி பல பொருள் நாடுவோர் வீடும் ஓரிடையொற்றுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறாரிவர் தாம் என்றோ என்ற வரிகளினூடாக பாரதி இதனை மெய்ப்பிக்கின்றார். ஆமாம் மாணவர்களே, இதே போன்றுதான் இறுதி பாடலை பாருங்கோ. விதியை நோவர் தன் நண்பரை தூற்றுவர் வெகுடி பொங்கி பகவரை நிந்திப்பர் இந்த பாடல் பாருங்கோ. அதாவது தலைவிதியை நினைத்து வருந்துகின்றவர்கள் தன் நண்பர்களை பழிந்து பேசுகின்றவர்கள் கோபம் கொண்டு பகைவர்களை இழிந்து பேசுகின்றவர்கள் சூழ்ச்சி வேலைகளை செய்கின்றவர்கள் சாஸ்திரங்களை நம்புகின்றவர்கள் தம் அறிவினால் கடவுள் பொய்கலந்த தன்னுடைய அறிவினால கடவுள் இல்லை என்று கூறுகின்றவர்கள் கலக்கமில்லாத நிறைவான விருப்பம்தான் எங்களுக்கு நற்கதிகளை தருகின்ற வீடு வேறு என உணராதவர்கள் கண்ணில்லாத குருடர்களைப் போல என்ன செய்வார்களாம், திகைப்பார்களாம். ஆக பாருங்க பிள்ளைகள், தம் விரும்பியதை அடைய முடியாதவர்களுடைய இயல்புகளை இந்த பாடலின் வாயிலாக இவர் பாரதி எடுத்து காட்டுகின்றார். என்ன செய்வார்களாம், தன் தலைவிதியினை வந்து கொள்வார்களாம் தன் நண்பர்களையும் பழிந்து பேசுவார்களாம் கோபம் கொண்ட தன் பகைவர்களையும் எழுந்துரைப்பார்கள் சூழ்ச்சி வேலைகளை செய்வார்கள் சாஸ்திரங்களை நம்புவார்கள் கபட வேலைகளில் ஈடுபடுவார்கள் பொய்கடந்த தன்னுடைய அறிவினால கடவுள் இல்லை என்றும் என்ன செய்வார்கள் கூறுவார்கள். இவர்கள் தம் விரும்பியதை அடைய முடியாதவர்களாக அடைய முடியாதவர்களுடைய இயல்பு இவைகள் தம் விரும்பியதை அடைய முடியாதவனுடைய இயல்புகளாக இருக்கின்றது என பாரதி கருதுகின்றான். ஆமாம் அன்புமானவர்களே, இந்த பாரதிய சுயசரிதையில் வருகின்ற ஐந்து பாடல்களையும் வருகின்ற விளக்கங்களையும் நாங்கள் பார்த்தோம். ஆமாம், இந்த பாடல்களினுடைய மொத்தமாக நான் சில அரும்பதங்களை கேட்கிறேன், உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று பரிசித்து பார்த்துக் கொள்ளுங்க மாணவர்களே. நித்திலம், நித்திலம் என்றால் என்ன, முத்து. அதே போல சுடர், சுடர் என்பது ஒடி. மதன், மன்மதன் அல்லது மன்மதன் இறைவன். புலை உயிர் சாரர்கள், உயிர் கொள்ளும் படை வீரர்கள். கழித்தல் என்றால் மகிழ்ச்சி. மேலே என்பது சிறிய விலங்கு. ஜோதி என்பது பிரகாசம். வதனம் என்பது முகம். புலன்கள் என்பது எமது ஐந்து புலன்கள். கரணம் என்பது எங்களுடைய மனம். நன்னதல் என்றால் அடைவது என்று பொருள். ஞானியர் என்றால் அறிஞர்கள். மெய் என்றால் உண்மை. வெகுளி கோபம். நிந்திப்பர் பழிந்து பேசுவர். சதிகள் என்பது சூழ்ச்சி வேலைகள். மதி என்பது அறிவு. கதி என்பது வீடு பேர். ஆகாமன், ஆமாம் அன்பு மாணவர்களை, இப்படி நாங்கள் ஆரம்பத விளக்கங்களை பார்த்தோம். ஒரு பொதுவானவர் ஆக்கணும்னு எங்களுக்கு வினவப்படலாம். இப்பாடலில் வருகின்ற உவமை அணிகளை எடுத்துக்காட்டி விளக்குக என்று வரலாம். பாருங்க, பாடல் ஒவ்வொரு பாடலிலும் உவமைகளை நாங்கள் எடுத்து பார்ப்போம். தேசபக்தர்களை அழிப்பதற்காக படை வீரர்கள் எவ்வாறு காத்திருக்கின்றாரோ அதுபோல பாரதியும் காத்திருந்தார். சீரடத்த புடையுயர்ச்சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தற்போர் என்ற வரிகளினூடாக இந்த உவமை என செய்து எடுத்துக்காட்டப்படுகிறது. ரைட், உவமானம் என்ன? தேசபக்தர்களை கொள்வதற்காக காத்திருக்கின்ற ஒற்றர்கள். உவமேயம், பெண்ணினுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற பாரதி, பொதுத்தன்மை காத்திருத்தல். இரண்டாவது உவமை, சக்கரத்தில் ஒட்டுக்கொண்ட ஒரு சிறிய விலங்கு அந்த தேர் செல்லுகிற இடமெல்லாம் இழுத்துக்கொண்டு செல்லப்படுவது போல பாரதியும் பெண் பற்றிய நினைவுகளால் இழுத்துச் செல்லப்படுகின்றான். யாத்த தேருளைப்படும் வேளை தான் ஆண்ட தேர் செல்லும் அங்கு இழுப்புற்றன. இங்கு உவமானம் என்ன? தேர்ச்சலிலே சிக்கிக்கொண்டு சுழண்டு செல்கின்ற சிறுவிடங்கு. இங்கு பெண்ணினுடைய நினைவுகளால் இழுத்துச் செல்லப்படுகின்ற பாரதி, பொதுத்தன்மை இழுத்துச் செல்லப்படுதல். அடுத்து உவமை, ஆடு போல் அங்கும் இங்கும் தாவி தாவி படப்பொருள் நாடுவோர். உவமானம் என்ன? ஆடு ஆடு போல் அங்கும் இங்கு ஆடு அங்கும் இங்கு ஆடாவது உவமானம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பாடலை பொறுத்து வரைக்கும் பிள்ளைகள் ஆடு என செய்து தாவித் திரியும் ஆடு உவமானம். உவமையம் என்ன? பல பொருட்களை நாடுகின்றவர்கள். பொதுதன்மை என்ன? திருப்தியின்மை. அடுத்து முத்தின் ஒளி போன்ற அழகிய புன்னகை, பெண்ணுடைய புன்னகையை சொல்கின்றார். நித்தில புன்னகை சுடர் வீசிட என்ற வரைகளினுடாக இதனை என்ன செய்றாங்க? மெய்ப்பிக்கின்றார்கள். ஆக நித்தில புன்னகை, முத்தினுடைய என்பது உவமானம், பெண்ணினுடைய புன்னகை என்பது உவமையம், பொதுதன்மை ஒளி. கதிகள் கிடைக்கும் என எண்ணாதவர்கள் கண்ணில்லாத குருடர்களைப் போல திகைத்து வாழ்வார்கள். ஆக இங்கு உவமானம் என்ன? கண்ணில்லாத குருடர்கள். உவமையம் என்ன? நட்கதிகள் தருமென அறியாதவர்கள் கலக்கமில்லாத விருப்பம் தான் நட்கதிகள் தருமென அறியாதவர்கள். பொதுத்தன்மை அறியாமை அல்லது அறிய முடியாமை என்று நாங்கள் கருதலாம். ஆமாம் அன்பு மாணவர்களை, இவ்வாறான வினாக்கள் இந்த பகுதி வினவப்படுகிறது. நாங்கள் ஒரு இரு வினாக்கள் உங்களுக்கு நான் தருகிட்டேன். அதனை நீங்கள் உவா சமூக வானொலி வடக்கு கபிலவளை பண்டாரவளை என்ற முகவரிக்கு இந்த விடைகளை காத்திரமான விடைகளை எழுதி அனுப்புகின்ற பொழுது சிறந்த விடைக்கான காத்திரமான விடைகளை தெளிவாகவும் உரிய முறையில் எழுதி அனுப்புகின்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆக அன்பு மாணவர்கள் அனைவரும் நான் கூறுகின்ற இரண்டு கேள்விகளையும் எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது வினம், பாரதி பெண்ணுக்காக எவ்வாறு காத்திருந்தார்? இதனை தெளிவாக துளக்குக. ஆக நீங்க பாடல் வரிகளை எல்லாம் மேற்கொள்கை காட்டி எழுதி அனுப்புவது சிறப்பு மாணவர்களே. இரண்டாவது வினம், பாரதி பெண் பற்றிய நினைவுகளால் எவ்வாறு இழுத்துச் செல்லப்படுகிறான்? மீண்டும் ஒரு சொல்கின்ற கேளுங்கோ, பாரதி பெண் பற்றிய நினைவுகளால் எவ்வாறு இழுத்துச் செல்லப்படுகின்றான்? ஆக இந்த இரண்டு வினாவுக்கான விடையை உவா சமூக வானொலி வடக்கு கிபடவளை பண்டாரவளை என்ற முகவரிக்கு அடுத்த சனிக்கிழமைக்குள்ள அன்பு மாணவர்கள் அனைவரும் எழுதி அனுப்புங்கோ. ஆக இன்றைய தினத்தில் நாங்கள் பாரதியார் சுயசரிதை சம்பந்தமாக அதிகமான விளக்கங்களை பார்த்தோம். அன்பு மாணவர்களே, மீண்டும் ஒரு கருத்தாடலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணமுத்து காளிதாசன், பது விவேகானந்த தமிழ் மகாவித்யாலயம், எட்டாம்பட்டியே. நன்றி, வணக்கம்.